உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, நகர்ப்புற தோட்டக்கலை என்ற நிகழ்ச்சியில் இன்று பழமர நாற்றுகள் உற்பத்தி குறித்து விளக்குகின்றார் வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் கவினோ அவர்கள்.
இந்தியாவில் நகர மற்றும் கிராமப்புற பகுதிகளில் தோட்டக்கலை பயிர்களின் தேவை அதிகரித்து கொண்டே வருகின்றது. சிறந்த தரமுடைய நடவுப் பொருட்களுக்கான தேவை அதிகரித்ததுடன் சமீப காலமாக நாற்றுப்பண்ணை தொழிலானது நமது நாட்டில் பெரும் வளர்ச்சியை அடைந்துள்ளது. இத்தருணத்தில் பல பயிர்களுக்கான நாற்றுப்பண்ணை அமைத்தல் பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இதில் பல நாற்றுப்பண்ணை எவ்வாறு அமைத்தல் மற்றும் அதனை மேலாண்மை செய்வது போன்றவை முக்கியமாக கவனிக்க வேண்டியவைகளாகும். நாற்றுப்பண்ணையை அமைப்பதற்கு முன் வேளாண் காலநிலைகள், மண் வகைகள், மண்ணின் கார அமிலத்தன்மை, இருப்பிடம், பரப்பளவு, நீர்ப்பாசன வசதிகள், தகவல் பரிமாற்றம், சந்தை தேவை, தாய்ச்செடிகள் கிடைக்கக்கூடிய அளவு, திறமை பெற்ற தொழிலாளி ஆகிய காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டும். நாற்றுப்பண்ணையில் தான் இளம் செடிகள், ஒட்டு செடிகள் மற்றும் விதை செடிகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு நல்ல ஒரு தரமான கண்ணுகளை கொடுக்குற இடமாகும். நாற்றாங்கல் மூலம் பயிர்கள் உற்பத்தி செய்யுமாயின் அதில் வந்து பராமரிப்பு செலவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. பூச்சி மற்றும் நோய் தாக்கமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதோட இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நடவும் செய்யும் வர அந்த நிலத்தில் வந்து வேறொரு பயிர் நம்ம செஞ்சிட்ருக்கலாம். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து கூடுதல் வருமானம் கிடைக்கும். அதோட விலை உயர்ந்த மற்றும் சிறிய விதைகளை வந்து நம்ம சேதம் இல்லாமல் உற்பத்தி செய்ய முடியும். இதோட ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம நாற்றாங்கல் மூலம் நம்ம ஒட்டு செடிகளோ இல்லை மற்ற செடிகளை வாங்கும் பொழுதுல நம்ம சீரான தரமுள்ள நாற்றுகளை பார்த்து வாங்கிக்கலாம். பொதுவாக நாற்றுப்பண்ணையை அமைப்பதற்கு முன்னாடி சில காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக என்ன பார்த்தோம்னா, இடுப்பொருட்களை எடுத்துச் செல்வதற்கும் செடிகளை விற்பனை செய்யப்படும் இடத்திற்கு கொண்டு செல்லவும் போதிய போக்குவரத்து வசதியுடன் அந்த நாற்றுப்பண்ணை இடமானது இருக்க வேண்டும். அதுபோல் அந்த நாற்றுப்பண்ணை இருக்கும் இடம் வந்து நல்ல வடிகால் வசதி உள்ள இடமா நம்ம தேர்வு செய்யணும். அதுபோல் நாற்றுப்பண்ணைக்குள்ள ஒரு நிரந்தர பல்லாண்டு நீர் ஆதாரத்துக்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு தான் அதுக்கு பிறகுதான் நம்ம நாற்றுப்பண்ணையை ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நீர் ஆதாரம் இல்லாமல் நம்ம எந்த வகையிலும் ஒரு தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்ய முடியாது. அந்த நீர் ஆதாரமானது கார அமிலத்தன்மை அதிகம் இல்லாமலும் அந்த தண்ணியில் வந்து உப்புத்தன்மை அதிகம் இல்லாமலும் நம்ம பார்த்துக்கணும். சப்போஸ் வந்து அந்த நீரில் வந்து கார அமிலத்தன்மை அதிகமாகவும் உப்புகள் அதிகமாக இருந்ததுன்னா இளஞ்செடிகள் வந்து சரியான வந்து வளராதுங்க. ஸோ வந்து நம்ம நிரந்தர பல்லாண்டு நீர் ஆதாரத்தை வந்து தேர்வு செய்யும் பொழுது இந்த காரணிகளெல்லாம் நம்ம கருத்தில் வச்சுக்கணும். அதோட முக்கியமான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த நாற்றுப்பண்ணை இடமானது ஒரு நல்ல செழிப்பான மண் உள்ள இடமா இருக்கணும். பொதுவாக அது ரொம்ப களிமண் உள்ள இடமாகவோ அல்லது ரொம்ப மணல் உள்ள இடமாகவோ இருக்கக்கூடாது. ரெண்டும் கலந்த இடமா இருக்கும்பொழுது தான் நம்ம வந்து நாற்றுகளுக்கு தண்ணி பாய்ச்சும் பொழுது அதிக பாய்ச்சினாலும் தேங்கிறாது, அதேமாரி நம்ம கம்மியாக பாய்ச்சினாலும் வளைந்து ஓடிறாது. ஸோ அந்த மாதிரி நல்ல செழிப்பான மண்ணாக நம்ம தேர்வு செய்யணும். அதுபோல் வந்து நாற்றுப்பண்ணை சுற்றி வந்து கண்டிப்பாக வந்து காற்று தடுப்பு வெளி வச்சுருக்கணும். ஏன்னா இளஞ்செடிகள் ரொம்ப அதிகமாக வேகமாக வீசுகிற காற்று பட்டதுன்னா இலைகள் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுங்க. அதை தடுப்பதற்கு நம்மளுக்கு வந்து நாற்றுப்பண்ணையை சுற்றி தடுப்பு வேலி மரங்களை வந்து நம்ம நட்டுருக்கணும். குறிப்பாக வந்து தைல மரம் இல்லாட்டி பெருநெல்லி, விதையிலேருந்து முளைத்த மான் செடிகளை வந்து நம்ம வந்து நாற்றுப்பண்ணையை சுற்றி நடும்பொழுது காற்றோட வேகத்தை நம்ம வந்து பெருளவில் நம்ம தடுக்கலாம். அது மூலம் நம்ம காற்றால் பாதிப்புகளை முடிஞ்ச அளவு நம்ம தடுக்க முடியும். அடுத்தது வந்து இந்த உற்பத்தி செய்யப்படும் பல பயிர்களை தேர்வு செய்வது எப்படி, இது வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து நாற்றுகளை வந்து நாற்றுப்பண்ணையில் உற்பத்தி செய்யக்கூடாதுங்க. குறிப்பாக வந்து பக்கத்தில் உள்ள சந்தைகளுடைய தேவைகள் மற்றும் சுற்றி உள்ள விவசாயிகளின் தேவைகளை பொறுத்து தான் நம்ம நாற்றுப்பண்ணையில் வந்து கன்றுகளை உற்பத்தி செய்யணும். அதே போல் கன்றுகள் வந்து நன்கு விளைச்சல் தரக்கூடியதாகவும் விளைபொருள் நன்கு விளைபோகக்கூடிய தரமான ரகங்களை அங்கே உற்பத்தி செய்யும் பொழுது நம்ம வந்து நாற்றுப்பண்ணையில் உற்பத்தி அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் பெருமளவு வியாபாரத்தையும் ஊக்குவிக்க முடியும். அடுத்து வந்து பலப்பனையை மேலாண்மை செய்வது எப்படி, முதலில் வந்து பயிர் பெருக்கம் செய்யும் பகுதி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக அந்த பயிர் பெருக்க பகுதியானது நாற்றுகள் மற்றும் செடிகள் வளர தேவையான வளர்ச்சி காரணிகளை கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக நீர் ஆதாரமானது கார அமிலத்தன்மை இல்லாமலும் உப்புகள் அதிகம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுபோல் மண் வந்து நல்லா செழிப்பான மண்ணாக இருக்க வேண்டும். அதுபோல் அந்த நாற்றுப்பனையை சுற்றி காற்று தடுப்பு வேலி மரங்களை வந்து நடும் பொழுது காற்றால் ஏற்படும் சேதாரத்தை நம்ம முடிந்த அளவு தடுக்க முடியும். செடிகளை வந்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக மாற்றக்கூடிய வகையில் அந்த நாற்றுப்பனையாவது இருக்க வேண்டும். மேலும் தேவையான அளவு வசதியுடன் சேமிப்பு மற்றும் அலுவலக அறை இருத்தல் வேண்டும். செடிகளை கடினப்படுத்தும் பகுதியானது பயிர் பெருக்கம் செய்யும் பகுதிக்கு மிகவும் அருகாமையில் இருக்க வேண்டும். அதுபோல் நம்ம வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா, அந்த தொட்டி கலவை தயாரிப்பதற்கு தேவையான இடம் இருக்க வேண்டும். அப்போ தான் வந்து நம்ம வந்து அதிக அளவு ஒட்டு செடிகளை உற்பத்தி செய்ய முடியும். அதோட முக்கியமான ஒரு நல்ல தரமான தாய்ச்செடிகளை பயன்படுத்தி தான் ஒட்டு செடிகளை உற்பத்தி செய்ய வேண்டும். எவ்வாறு நம் தாய்ச்செடிகளை தேர்வு செய்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஒட்டு செடிகளோட தரம் இருக்கும், மட்டும் இல்லாமல் அதையோட உற்பத்தியும் இருக்கும். அதனால் நம்ம தாய்ச்செடிகளை தேர்வு செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். இப்போ பல நாட்டுகளை பார்த்திங்கன்னா பல பயிர் பெருக்க முறைகளில் அதை வந்து உற்பத்தி செய்யலாங்க. பொதுவாக பல பயிர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முறைகளில் உற்பத்தி செய்கிறாங்க. ஒன்று வந்து விதை நாற்றுகள் மூலம் பண்ணலாம், இன்னொன்று வந்து விதையில்லா பயிர் பெருக்கம் செய்யலாங்க. விதை நாற்றுகள் மூலம் பயிர் பெருக்கத்துக்கு வந்து உதாரணமாக எதை சொல்லலாம்னா பப்பாளியை சொல்லலாங்க. பப்பாளி தான் விதைகள் மூலமாக உற்பத்தி செய்கிறாங்க. அதுபோல் விதையில்லா பெருக்கத்தில் வந்து பல வகைகள் இருக்குது. அது ஒவ்வொரு கன்றுகளுக்கும் ஒவ்வொரு ரகங்களுக்கும் பல பயிர்களை பொறுத்தும் அது வேறுபாடுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா துண்டு பாகங்கள் அல்லது குச்சிகள் மூலம் பயிர் பெருக்கம் செய்வது எவ்வாறுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகைகள் இருக்குங்க. தண்டு குச்சிகள், இலை குச்சிகள் மற்றும் வேறு குச்சிகளை பயன்படுத்தி நம்ம ஒட்டு செடிகளை உற்பத்தி செய்யலாங்க. இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப எளிதாகவும் சிக்கனமாகவும் மேற்கொள்ளப்படுவதால் இது மிகவும் பிரபலம் அடைந்துள்ளது. இருப்பினும் ஓராண்டு, ஈராண்டு மற்றும் பல்லாண்டு பயிர்களில் விதைத்தல், பதியம் போடுதல் மற்றும் ஒட்டுக்கட்டுதல் ஆகிய முறைகளை எளிதாகவும் பண சிக்கனத்துடனும் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த துண்டு பாகங்கள் குச்சிகள் மூலம் உற்பத்தி செய்கிற பல பயிர்களை எதுன்னு பார்த்தீங்கன்னா மாதுளை, மேற்கிந்திய செடி போன்ற பயிர்களை வந்து துண்டு பாகங்கள் அல்லது குச்சிகள் மூலம் நம்ம உற்பத்தி செய்யலாங்க. அடுத்தது வந்து பதியன் முறையின் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. இந்த பதியன் முறை என்பது வந்து ஒரு தண்டு தன் தாய் மரத்தில் இருக்கும் பொழுதே அதிலிருந்து வேர்கள் வளர்வது. இந்த வேர்கள் நன்றாக வளர்ச்சி அடைவது வரை பதியன் தாய் மரத்தின் ஆதரவினால் வளர்கிறது. எல்லா வகையான பதியன் முறைகளிலும் வேர் பிடித்த பகுதி நன்றாக வளர்ச்சி அடைந்து ஒரு தனித்தன்மை அடைந்தவுடன் தாய் மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. இவ்வாறு பிரித்தெடுத்த பதியங்களுக்கு தண்ணீர் மற்றும் தேவையான தாது பொருட்கள் தொடர்ச்சியான அளவு வழங்க வேண்டும். பல பயிர்களில் பார்த்தீங்கன்னா சாதாரண பதியன், கூட்டுப்பதியன், விண்பதியன் ஆகிய முறைகளை உருவாக்கப்படுகிறது. அடுத்த முறை பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கட்டுதல்ங்க. இந்த ஒட்டுக்கட்டுதல் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு வேறுபட்ட செடிகளில் பாகங்களை ஒன்று சேர்த்து ஒட்டுக்கட்டி அவை இரண்டையும் இணைத்து ஒரே செடியாக வளர்ப்பது தான் ஒட்டுக்கட்டுதல் ஆகுங்க. தொட்டியில் இருக்கும் வேர் செடியின் மேல் தேவையான தாய் செடியின் குச்சிகளை ஒட்டு சேர்க்க வேண்டும். பின்பு உருவாகும் இந்த ஒட்டு செடிக்கு வேர் செடி நல்ல உறுதியான வேரையும் தாய் செடி கிளைகளையும் இலைகளையும் நமக்கு தேவையான நல்ல பயன் தரும் ரகத்தையும் தருகின்றன. இந்த ஒட்டுக்கட்டுதல் பார்த்தீங்கன்னா அதில் பல வகைகள் இருக்குங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா இணை ஒட்டு, சாட்டை ஒட்டு, பக்க ஒட்டு, வினியர் ஒட்டு, ஆப்பு ஒட்டு, மென்தட்டு ஒட்டு மற்றும் இளந்தட்டு ஒட்டு முறைகள்னு சொல்லிட்டு பலவகைப்பட்ட ஒட்டு கட்டுதல் முறைகள் இருக்கிறது. இது ஒவ்வொரு பழச்செடிகளையும் பொறுத்து வேறுபடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மொட்டு கட்டுதல் பெரும்பாலும் வந்து பெருநெல்லி, இலந்த, ஆரஞ்சு, சாத்துக்குடி போன்ற பயிர்களை வந்து இந்த மொட்டுக்கட்டுதல் முறை பயன்படுத்தப்படுகிறது. மொட்டுக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மொட்டு மட்டும் பயன்படுகிறது. அதனால் ஒவ்வொரு மொட்டும் தனியாக எடுக்கப்பட்டு பயன்படுத்துவதால் அதிக அளவில் நம்ம வந்து மொட்டுக்கட்டு செடிகளை உற்பத்தி செய்யலாகும். இது ரொம்ப ஒரு எளிய முறையாகும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா பக்க கன்றுகள் மூலம் பயிர் பெருக்குங்க. பக்க கன்றுகள் மூலம் பயிர் பெருக்கம் செய்வதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா வாழைங்க. வாழை மற்றும் அன்னாசி பயிரில் தான் வந்து பக்க கன்றுகள் மூலம் பயிர் பெருக்கம் நடைபெறுகிறது. பொதுவாக வாழைக்கன்றுகள் தேர்வு செய்ய என்ன பண்ணணும்னா தாய் மரத்திலிருந்து நல்ல திரச்சியான ஈட்டி வடிவ கன்றுகளை தான் தேர்ந்தெடுக்கணும். ரகங்களுக்கு தகுந்தவாறு சுமார் ஒரு 1.5-2 கிலோ இடையுடைய ஈட்டி கன்றுகளை நம்ம தேர்வு செய்ய வேணும். வாழையில் வந்து இந்த தேர்வு செய்த கன்றுகளை பொறுத்து தான் அதோட விளைச்சல் இருக்குங்க. குறிப்பாக 1.5-2 கிலோ இடையுள்ள ஈட்டி வடிவ கன்றுகளை தேர்வு செய்யும் பொழுது அதோட உற்பத்தியானது தரமாகவும் ஒரே மாதிரியாகவும் நம்மளுக்கு கிடைக்குங்க. அதுபோல் இப்போ இந்த நாற்றுப்பனையில் வந்து தாய் செடிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த தாய் செடிகளை பொறுத்து தான் ஒட்டு செடிகளோட தரமும் மற்றும் அதோட விளைச்சல் இருக்கும். அதனால் வந்து தாய் செடிகளோட முக்கியத்துவம் சொல்லணும்னு பார்த்தா, தாய் செடிகள் உள்ள தண்டு துண்டுகள், மொட்டுகள் மற்றும் பக்கக்கன்றுகள் போன்ற பாகங்களை பயிர் பெருக்கத்திற்கு பயன்படுத்தலாம். இந்த பாகங்களை கொண்டு தான் ஒட்டு கட்டுதல் மற்றும் மொட்டு கட்டுதல் முறையில் தரம் வாய்ந்த மற்றும் வீரியமிக்க இளஞ்செடிகளை உற்பத்தி செய்கிறாங்க. இந்த தாய் செடிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கவனிக்க வேண்டியது பார்த்தோம்னா, இந்த தண்டு துண்டுகளை தாய் செடிகள் எடுக்கும் வகையில் தாய் செடிகள் அதிக அளவு தண்டினை விரைவாக உற்பத்தி செய்யக்கூடிய தரமான கன்னாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அதிக அளவு தண்டுகள் கிடைக்கும் பொழுது நம்ம வந்து அதிக அளவில் ஒட்டுகள் கட்டி செடிகளை உற்பத்தி செய்ய முடியும். அதுபோல் அந்த தாய் செடியானது நல்ல தரம் வாய்ந்ததாக இருக்குவது மட்டும் இல்லாமல் நன்கு வளரக்கூடிய ரகமாகவும் இருக்க வேண்டும். மேலும் இந்த தாய் செடியானது நோய் மற்றும் பூச்சிகளின் தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உற்பத்தி செய்யப்படுற அந்த ஒட்டு நாத்தில் இந்த நோய் மற்றும் பூச்சிகள் தாக்கு இருக்குமானா நம்மளுக்கு வந்து லாபம் அந்த அளவுக்கு இருக்காதுங்க. ஸோ வந்து நம்ம தாய் செடிகளை தேர்ந்தெடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. குறிப்பாக பார்த்தோம்னா நோய் மற்றும் பூச்சிகளின் தாக்கல் இருக்கக்கூடாது. அதுபோல் அதை வந்து நல்ல தரம் வாய்ந்த மற்றும் நன்கு வளரக்கூடிய ரகமாக இருக்கணும். ஸோ இதை பொறுத்து தான் நம்ம வந்து அதிக அளவில் ஒட்டு செடிகளை உற்பத்தி செய்ய முடியும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நாற்று பணியில் எங்கெங்கே இடர்பாடுகள் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, சில இடத்துல பார்த்திங்கன்னா குறைந்த அளவு தான் நீர் கிடைக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரியான நேரத்தில் வந்து உரங்கள் ஊட்டச்சத்துக்களை வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். அதுபோல் வந்து அந்த நாற்றுப்படையில் வந்து சரியான வந்து ஒரு சுகாதாரமின்மை இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு சரியான ஒரு தரம் வாய்ந்த கண்களை வந்து உற்பத்தி செய்ய முடியாது. அதுபோல் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து முதல்ல வந்து நம்ம வந்து சரியான திட்டமிடணும். திட்டமிடாமல் ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து சரியான ஒரு இலக்கை வந்து எட்ட முடியாது. ஸோ ஒரு நாற்றுப்பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடம் எப்படி இருக்குது, அதை பக்கத்தில் உள்ள சந்தைகளோட ஈஸியாக தொடர்பில் இருக்கா, பக்கத்தில் அந்த ரோடுகள்லாம் எப்படி ஈஸியாக இருக்கா, நம்ம வந்து உற்பத்தி செய்கிற கண்ணுகளை வந்து ஈஸியாக கொண்டு போக முடியுமா, அதுபோல் அந்த நாற்றுப்பண்ணையானது நல்ல ஒரு நிரந்தர பல்லாண்டு நீர் ஆதாரம் கொண்டதாக இருக்கிறதா, ஸோ இந்த மாதிரி காரணிகளை நம்ம பார்த்துட்டு ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஒரு நல்ல தரமான ஒட்டு கண்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்ய முடியுங்க. அது பார்த்திங்கன்னா பல நர்சரியில் பார்த்தீங்கன்னா சில கண்ணுகள் வந்து சரியாக வளர்ச்சியாக இருக்காது. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சரியான வெளிச்சம் இருக்காதுங்க. இளஞ்செடிகள் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவிலான நிழல் அளிப்பதன் மூலம் நம்ம வந்து நேரடி சூரிய ஒளி இருந்து நம்ம அதை பாதுகாக்கலாம். இளஞ்செடிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பிறகு நேரடியாக சூரிய ஒளியில் நம்ம வச்சிட்டோம்னா அதோடய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ வெயிலை வந்து கம்மி பண்ணி தான் கொடுக்கணும், அதுக்கு வந்து கொஞ்சம் நிழல் கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்கிற மாதிரி ஏற்கனவே வந்து நம்ம அந்த நாற்றுப்பனையை சுற்றி காற்று தடுப்பு மரங்களை நடும் பொழுது அந்த மரங்கள் வந்து காற்றை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் நிழலும் கொடுக்கும். அது வந்து நம்மளுக்கு ரெண்டு விதத்தில் பயன் தருங்க. அதிக வெளிச்சத்தால் ஏற்படும் பாதிப்புகளை இதன் மூலம் நம்ம தடுக்கலாங்க. அதுபோல் தேவையான அளவு நீர் பாய்ச்சாமல் சில ஏரியாவில் இருப்பாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்றுப்பனையில் பார்த்தீங்கன்னா நாற்றுகளுக்கு வந்து அதிகாலையில் இல்லைன்னா மாலை நேரத்தில் தான் தண்ணி பாய்ச்சினுங்க. நண்பகலெல்லாம் பாய்ச்சக்கூடாது. அதாவது 6-8 மணி, அதேமாரி சாயங்காலம் 4-5 மணி அந்த டயத்தில் வந்து இளநாற்றுகளுக்கு நம்ம வந்து நீர் பாய்ச்சும் பொழுது பயன்களை வந்து நம்ம முழுவதுமாக அறுவடை செய்யலாங்க. வழக்கமான நாற்றுப்பனை செயல்முறைகள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த தொட்டியில் இடுறதுங்க. தொட்டியில் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, செடிகளை வந்து சரியான அளவு ஆழத்தில் வந்து தொட்டியில் நட வேண்டும். அதுபோல் நடுவதற்கு முன் வந்து தொட்டிகளை ஈரப்படுத்தி தொட்டிகளவே இட வேண்டும். அப்போ தான் நம்ம வந்து இளநாற்றுகளை நடும் பொழுது சரியாக வந்து மண்ணில் பற்றி கொண்டு ஈஸியாக வளர ஆரம்பிக்கும். நம்ம செடிகளை நடுவதற்கு முன்னே அந்த தொட்டிகளை வந்து ஈரப்படுத்திடணும். அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம நாற்றை வந்து நடணுங்க. அதுபோல் வந்து நீர் பாய்ச்சுதல், விதை முளைப்பதற்கும் செடி வளரும் நீர் வந்து ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து செடிகளுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு நாளைக்கு வந்து 2-3 முறை நீர் பாய்ச்சலாம். அதே மாதிரி செடிகள் வளர வர பார்த்தீங்கன்னா நீர் பாய்ச்சும் அளவு வந்து படிப்படியாக குறைச்சிக்கணும். ஸோ ஆரம்ப காலத்தில் தான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2-3 தடவை வந்து நம்ம நீர் பாய்ச்சலாம். அதுபோல் வந்து வேர் கவாது, சில நாற்றுப்பனைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேர் கவாது வந்து செஞ்சிருக்கே மாட்டாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, இந்த இள நாற்றுகள் வந்து வேர்கள் நல்லா வளர்ந்து தொட்டிகளை விட்டு வெளியில் வந்துடுங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த செடிகளை வந்து வேர் கவாதசைன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நடுவறதுக்கு முன்னாடி ஒரு நட்டு ஒரு நல்லா செடிகள் வளர்ந்த பிறகு 1 வருஷம் கழிச்சு அந்த செடிகளை எடுத்து வேறு தொட்டியில் நடுவறதுக்கு முன்னாடி வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வேர்களை நம்ம நறுக்கி விட்டுடணும். ஸோ நறுக்கி விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி புதுசு தொட்டியில் வந்து நடும் பொழுது அதோட நிறைய புது வேர்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுவதால் வந்து நீர் மற்றும் நம்ம அளிக்கப்படும் ஊட்டச்சத்துக்களை வந்து சரியான அளவில் வந்து அந்த செடிகள் வந்து உட்கிரகிக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் தேவையற்ற வளரப்போகிற வேறானது தடுத்து வரும். இல்லைன்னா வச்சிங்களேன் அந்த தொட்டியை விட்டு வெளியே வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்வைக்கு சரியாக இருக்காது, சரியான அளவில் வந்து வியாபாரம் செய்ய முடியாதுங்க. பெரிய வயல்களில் நம்ம வந்து ஃபீல்டில் நடும் பொழுது வந்து சரியான அளவில் அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகாது. அது வந்து பெரிய ப்ராப்ளம். அது வந்து நம்ம நாற்றுகள் உற்பத்தி செஞ்சாலும் சரி தான், நம்ம வந்து பெரிய நாற்றுப்பனையில் வந்து நாற்று வாங்க போனாலும் சரி தான், வேர்க்காவது சரியாக பண்ணியிருக்காங்களேன்னு பார்த்துட்டு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா நாற்றுப்பனையில் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி நோய் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியங்க. பொதுவாக இந்த பூச்சிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை பூச்சிகள் இருக்குங்க. ஒன்று வந்து இந்த சாறு உறிஞ்சி பூச்சிகள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இலை தின்னும் பூச்சிகள். இப்போ இலை தின்னும் பூச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டுக்கிளி புழுகள் எல்லாம் சொல்லலாம். சாறு உறிஞ்சி பூச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி வெள்ளகி இதெல்லாம் சொல்லலாங்க. பொதுவாக அந்த இதை கட்டுப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நாற்றுகளை நாட்டங்கள் இருந்து எடுப்பதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா 10 நாட்களுக்கு முன்னாடி கார்போஃபிரான் 10 கிராம் வந்து ஒரு சதுரமட்டுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த சாறு உறிஞ்சி பூச்சிகள்லேருந்து நம்ம நாட்டுகளை ஈஸியாக நம்ம காப்பாற்றிடலாம். அதுபோல் இப்போ இந்த நோய் கட்டுப்பாடும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், குறிப்பாக வந்து இந்த இளநாட்டுகளில் வந்து ரெண்டு ப்ராப்ளம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒன்று வந்து வேரழுகள். இந்த வேரழுகள் எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நீர் அதிகம் தேங்கணும்னு வச்சுங்களேன், அல்லது நல்ல வடிகால வசதி இல்லாத இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய் வந்துடுங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நல்ல வடிகால வசதி கொண்ட மேட்டுப்பாதையில் நம்ம வந்து விதைகளை விதைக்கணும். குறிப்பாக வந்து இந்த பப்பாளி விதைகளை விதைக்கணும். அதேமாரி இந்த மண்ணின் தன்மை வந்து காற்றோட்டத்தையும் நம்ம அதிகமாக என்ன பண்ணணும்னா மக்கி எரு அதை வந்து நம்ம வந்து அந்த மண்ணில் போட்டு நம்ம நடுறதுக்கு முன்னாடி போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம நட்டோம்னா அந்த மண்ணோட தன்மை வந்து நம்ம மேம்படுவது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணோட காற்றோட்டமும் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து நம்ம தண்ணி கொடுக்குறப்ப வந்து தண்ணி அதில் தேங்காது, நல்லா ஈஸியாக வடிஞ்சு ஓடிடுங்க. குறிப்பாக வந்து இந்த விதைகள் மூலம் நம்ம நாற்றுகளை உற்பத்தி செய்யும் பொழுது ஒரே இடத்துல நம்ம குத்து குத்தாக போட்டுறக்கூடாதுங்க. அதேமாரி கண்டினியூஸாக ஒரே இடத்துலையே நம்ம வந்து அந்த மேட்டுப்பாத்தி அமைச்சு வந்து நாற்றுகளை உற்பத்தி செய்யக்கூடாது. ஒரு ஒரு தடவையும் வந்து அந்த இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க. அதுபோல் என்ன பண்ணணும்னா விதைக்கிறதுக்கு முன்னாடி வந்து விதை நேர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த கேப்டான் 2 கிராம் இல்லாட்டி வந்து திறம் 1 கிராம் வந்து, அல்லது நம்ம ட்ரைகோடர்மா இருக்கு இல்லையா அந்த பயோகண்ட்ரோல் ஏஜென்ட், அதை வந்து 4 கிராம் 1 கிலோ விதைக்கு கலந்து விதைச்ச மூலம் நம்ம இந்த வேர்களுக்கு நோயுடைய தீவிரத்தை வந்து பெருமளவு குறைக்கலாங்க. அதுபோல் வந்து இந்த நூற்புழு தாக்குதல், நூற்புழு தாக்குதல் வந்து அதிகமாக வந்து இந்த பழச்செடிகளில் இருக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விதைக்கிறதுக்கு முன் வந்து கார்போஃபிரான் 10 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதுர மீட்டர் அளவில் இட்டு நீர் பாய்ச்சினோம்னா இந்த நூற்புழுக்களின் தாக்கத்தை வந்து வெகுவாக குறைக்கலாங்க. அதனால் வந்து இப்போ இந்த பழப்பண்ணையை நம்ம அமைக்கணும்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த பழப்பண்ணை அமைக்கிற இடம் வந்து நல்ல நீர் ஆதாரம் உள்ள பகுதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கிடைக்கக்கூடிய நீரானது வந்து கார அமிலத்தன்மை இல்லாமலும் உப்புகள் அதிகமாக இருக்காமலும் நம்ம பார்த்துக்கணும். அதுபோல் வந்து அந்த நாற்றுப்பண்ணையை சுற்றி காற்று தடுப்பு வேலிகளை அமைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து 2 விதத்தில் பயன் கிடைக்குது. ஒன்று வந்து நிழல் கொடுக்கும், அதே சமயத்தில் வந்து காற்றுகளை வேகமாக வீசும் பொழுது அந்த இளஞ்செடிகளுக்கு அதோட தாக்கத்தை பெருமளவு இந்த காற்று தடுப்பு வேலிகளாக நம்ம நடப்படுகிற பெருநெல்லி விதை மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்பட்ட இந்த மா நாற்றுகள்லாம் வந்து பெருமளவு நம்ம பயன்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும்னா இந்த நாற்றுப்பண்ணை அமைக்கிற இடம் வந்து நம்மளுக்கு வந்து உற்பத்தி செய்யப்படுகிற நாற்றுகள் நம்ம வந்து ஈஸியாக வெளி மாநிலங்களுக்கோ இல்லை பக்கத்து ஊர்களுக்கோ எடுத்து போகிற அளவில் ரோடு வசதி வந்து ரொம்ப நல்லா இருக்கணுங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. சப்போஸ் அதை தவிர நம்ம உற்பத்தி செய்யப்படுற நாற்றுகளானது எப்படி இருக்கணும்னா தேவைக்கு தகுந்தாப்போல் தான் நம்ம உற்பத்தி செய்யணுங்க. பக்கத்தில் உள்ள விவசாயிகள் இல்லை பக்கத்து மாநிலங்களில் உள்ள விவசாயிகள் வந்து என்னென்ன ரகங்களை விரும்புகிறாங்க, எந்த பழச்செடிகளை விரும்புகிறாங்க, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம உற்பத்தி செய்யும் பொழுது நம்ம வந்து நம்மளுடைய நாற்றுப்பனையோட உற்பத்தி பெருக்குவது மட்டும் இல்லாமல் நம்ம வியாபாரத்தையும் பெருமளவு ஊக்குவிக்கலாங்க. அதுபோல் நம்ம வந்து இப்போ ஒரு நாற்றுப்பனையில் போய் நம்ம நாற்றை வாங்கணும்னா என்னென்ன கவனிக்க வேணும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இப்போ இந்த மாஞ்செடிகள், சப்போட்டா, பெருநெல்லி இந்த மாதிரி நாற்றுகளை தான் இந்த பல நாற்றுப்பனையில் நம்ம போய் வாங்க போவோம். அந்த நாற்றுகள் எப்படி இருக்கணும்னா பென்சில் திக்னஸ் அளவில் இருக்கணும். பென்சில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதோட தனிமன் அளவில் அந்த நாற்றுகள் இருக்கணும். செடிகள் வந்து அந்த பென்சில் திக்னஸோட கம்மியாக இருந்தாலும் சரி அதோட ரொம்ப அதிகமாக இருந்தாலும் சரின்னு கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து அதோட வயசு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த கம்மியாக உள்ள நாற்றுகளை வந்து நம்ம வயல்வெளிகளை நடும் பொழுது சேதாரம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த பென்சில் திக்னஸோட ரொம்ப அதிகமாக இருக்கு. சப்போஸ் 2-3 பென்சில் திக்னஸ் அளவு இருந்துன்னு வச்சிங்க அது வந்து ரொம்ப ஒரு வயசான நாற்று, சும்மா 2 வருஷம் 3 வருஷம் அந்த நாற்றுக்கு வந்து விற்பனை செய்யப்படாமல் அந்த நாற்றுப்பனையிலே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி நாற்றுகளை நான் போய் நம்ம வயல்வெளிகளை நடும் பொழுது ரொம்ப கவனிக்க வேண்டியது பென்சில் திக்னஸ் உள்ள ஒட்டு செடிகளை தான் நம்ம வாங்கணும். அதுபோல் வந்து அந்த தொட்டிகள் இருந்தாலும் சரி தான், பாலித்தீன் பைகள் இருந்தாலும் சரி தான், அதில் வந்து இந்த வேர்கள் அதிக அளவு வெளியில் வராமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்பப்போ 6 மாதம் ஒரு வாட்டி இந்த பழ நாற்றுகளை வந்து எடுத்து வேற ஒரு தொட்டிலையோ பாலித்தீன் பையிலையோ மாற்றுவாங்க. அந்த மாத்துறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையற்ற வேர்களை வந்து நறுக்கிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா வேர் வந்து தேவையில்லாமல் அந்த பாலித்தீன் பையோ அல்லாட்டி அந்த தொட்டியிலே தாண்டி வராதுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணுங்க. அதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியதுங்க. அதே மாதிரி வந்து அந்த ஒட்டு கட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான அளவு வந்து ஒட்டு கட்டியிருக்காங்களா. நாற்றுகள் வந்து மொட்டுகள் மூலம் உற்பத்தி செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த மொட்டுகள் வந்து சரியான அளவில் பதிந்து நல்லா ப்ரௌட் ஆகிருக்கா இல்லை மாதிரிலாம் பார்த்துக்கணுங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய அளவில் நம்ம வந்து நாற்றுகள் வாங்க போடும்பொழுது மாவுலாம் பார்த்தீங்கன்னா ரூட் ஸ்டாக் வந்து ஏதாச்சும் ஒரே ரகமாக இருக்கணுங்க. சில ப்ரைவேட்டு நாற்றங்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா பலதரப்பட்ட விதைகளை யூஸ் பண்ணுறாங்க. சில நாற்றுகள் வந்து நீளத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க, சிலது வந்து அல்ஃபோன்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க, சிலது பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளியோட விதைகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி பலதரப்பட்ட விதைகள் கலந்த நாற்றுகளை வாங்கி நம்ம வந்து வயல்வெளிகளில் நட்டோம்னா அதோடைய வீரியம் சரி அதோடய உற்பத்தி திறன் சரி கண்டிப்பாக வந்து மாறுபட்டதாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து பெரிய அளவில் மா தோட்டம்லாம் ஆரம்பிக்கணும்னா யூஸ் பண்ணுற அந்த ரூட் ஸ்டாக் ஆனது என்ன அப்படின்னா ஒரே ரகத்தில் யூஸ் பண்ணதாக இருக்கணும். குறிப்பாக நீளம் அல்லாட்டி அல்ஃபோன்ஸாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து நம்ம அந்த நாற்று பண்ணை முதலாளிகிட்ட கேட்டுட்டு அதுக்கு பிறகு தான் அவங்க உறுதி செஞ்ச பிறகு தான் நம்ம வந்து இந்த நாற்றுகள் எல்லாம் அவங்கள்டேருந்து வாங்கணுங்க.
இதுவரை பழமர நாற்றுகள் உற்பத்தியில் கவனிக்க வேண்டிய முக்கியமான தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கினார் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் கவினோ அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களையும் உங்களது அனுபவங்களையும் உங்களது கடிதங்கள் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ விவசாயி சமுதாய வானொலி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கடிதங்கள் எழுத வேண்டிய முகவரி விவசாயி சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசியில் தொடர்பு கொள்ள 0422243105 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். மின்னஞ்சல் முகவரி DEE@TNAU.AC.IN.